குட் ஆஃப்டர்நூன். இந்த அருமையான வார்த்தைகளை பேசுவதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்து மனிதனாக வாழ்ந்த காலத்திலே அநேக காரியங்களை செய்தார், அநேக போதனைகளை கொடுத்தார். அவர் அதிகாலையிலே அவர் ஆலயத்துக்கு வந்து விடுவார். அங்கே ஜனங்களை எல்லாரும் அவரிடத்திலே கூடி வருவார்கள். அவர் பகற்காலங்களிலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி ராக்காலத்திலே ஒலிவமலையிலே போய் தங்குவார். திரும்பவுமாக அதிகாலையில் திரும்ப தேவாலயத்துக்கு வருவார், ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். அநேக போதனைகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம், அவைகளை நாம் கடைபிடிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் இந்த சிலுவையிலே தொங்கின போது அவர் கூறிய ஏழு வார்த்தைகளையும் நாம் ஒவ்வொரு வருடமும் திரும்ப திரும்ப தியானிக்கிறோம். சேம் வேர்ட்ஸை நம்ம வந்து நினைவு கூறுகிறோம். இதற்காக வேண்டால் அவருடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறுவது நமக்கு முக்கியம். அவர் செய்த ஒரு பெரிய காரியம் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பை ஏற்படுத்தி தந்ததினால் நம்ம அதை திரும்ப திரும்ப தியானிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலவிதமான மீனிங்ஸ், ஒவ்வொரு விதமாக நோக்கும்போது நல்ல இம்பார்ட்டன்ட் மெசேஜஸை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. அதனால நம்ம அதை திரும்ப திரும்ப தியானிக்கிறோம். இப்பொழுது அவர் சிலுவையிலே தொங்கும்போது கூறிய ஆறாவது வார்த்தை முடிந்தது என்பதாகும். இது யோவான் 19:30 காணப்படுகிறது. இயேசு காடியை வாங்கின பின் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பொதுவாக நம்ம உலகத்தாராகிய நாம் வந்து ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் அல்லது ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே ரொம்ப நிம்மதியாக முடிந்தது, எல்லாம் செய்து முடிச்சிட்டேன், இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்றது வழக்கம். இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி ஒருவேளை அந்த தான் செய்ய வேண்டிய காரியத்தை முடித்து விட்டேன் என்கிற அர்த்தத்தில் அதை சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவர் பூமியில வந்தபோது நிறைவேற்றின வார்த்தைகள், நிறைவேற்றின அந்த ஒரு காரியங்கள் என்னவெல்லாம் என்று பார்க்கும் பொழுது உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் எல்லாரையும் ரட்சிக்கிறது. ஒரு மாபெரும் ரட்சிப்பின் வேலையை அவர் முடித்தார், அவருடைய ரட்சிப்பின் வேலை முடிந்தது. அது மட்டுமல்லாம பரமபிதாவின் சித்தம் அங்கே நிறைவேறியது, முடிந்தது. அது மட்டுமல்லாம ஆதி முதல் வேதத்திலே கூறியிருந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்தது. இந்த மூன்று முடிந்ததுகள் இன்னும் எத்தனை முடிந்ததுகள் இருந்துச்சோ, இத்தனை காரியங்கள் முடிந்ததுனால அவர் நிம்மதியாக முடிந்தது என்று சொன்னார். இந்த அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தி பலவிதமான பரியாசங்கள் செய்து எவ்வளவோ விழாவாரியாக தாமஸ் அவங்க பேசினாங்க, எவ்வளவோ காரியங்கள் அவருக்கு செய்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த வேத பாருங்க, பரிசேயர் மற்றும் ரோம போர்ச்சேவர்கள் யூதர்கள் எல்லாருமே ஒளிந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஏன்னா இவர் சாக போறார். ஆனா இவர் ஜீசஸ் மட்டும் என்ன சொன்னாங்க, முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீர முழக்கமாக அங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் அது ஒரு முடிவு அல்ல, முடிந்தது என்று கூறினாலும் அது ஒரு முடிவு அல்ல, அது வந்து ஒரு துவக்கம் தான். என்ன துவக்கம் என்று சொல்லும்போது நம்ம அவர் என்னத்தை துவங்கி வைத்தார், நித்திய மீட்பை துவங்கி வைத்தார். அது ஒரு நித்திய மீட்பின் துவக்கம். இரட்சகர் வந்து நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய மீட்பையும் துவக்கி வைத்தார். அது ஒரு துவக்க பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நித்திய மீட்பின் துவக்கம். அது மட்டும் இல்லாம பாவத்தினாலே தேவனுக்கு நாம் பகைநீரலும் சத்ருக்களுமாக இருந்தோம். அதை விட்டு அவர் என்ன செய்தாரும் பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு ஒப்புரவின் துவக்கம் அது. இந்த முடிந்தது என்கிற வார்த்தை அவருடைய மரணமானது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு ஒப்புரவின் துவக்கம். இரண்டாம் உடன்படிக்கையின் துவக்கம். முதல் உடன்படிக்கை வந்து அவர் ஆபிரகாமோடு பண்ணினார், இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணினார். அதையெல்லாம் சரியானபடி நிறைவேற முடியல. அதனால புதிய உடன்படிக்கையாக இரண்டாம் உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்ததுனாலே இரண்டாம் உடன்படிக்கை தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவு. அந்த உறவின் துவக்கமாக இந்த மரணம் காணப்பட்டது. லேவியர் ஆகமம் 17:11 நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் வந்து மோசேயிட்ட ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே, அதனால நீங்க வந்து எனக்காக சகல விதமான பலிகளையும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பாவ நிவாரண பலி மற்றும் சமாதான பலி சர்வாங்க தகன பலி இதெல்லாம் எப்படி எப்படி செலுத்தணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. ஆனா அந்த காளை வெள்ளாட்டு கடா இவர்களின் ரத்தத்தினாலே, அது மட்டுமல்ல எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த காளை வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் வந்து மனிதனின் பாவத்தை நீக்குவதற்கு அங்க வந்து அது டெம்பரரியான பயன்பட்டதே ஒழிய நிரந்தரமான ஒரு முடிவு நிரந்தரமான ஒரு தீர்வு அங்க இல்லை. அதனால பிதாவானவர் பூமியை நோக்கி கண்ணோக்கி பார்த்த பொழுது பூமியில எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தெய்வ மகிமை எட்டு போனார்கள் என்று கண்டார். அந்த சமயத்துல கிறிஸ்துவானவர் உடனே என்ன சொல்றாருன்னா, இதோ நான் வருகிறேன், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் என்று எபிரேயர் 10:7-9 வசனங்கள்ல வாசிக்கிறோம். தேவனே உமது சித்தத்தின்படியே படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி என்ன செய்தார்னா, பூமியிலே மனிதனாக அவதரித்து மக்களுக்கு உபதேசம் பண்ணி வாழ்ந்து அவர் பூமியிலே தெரியும் பொழுது மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். நன்மை செய்து முடித்து தன்னையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமாக பாவ மனுக்குலத்துக்கு ஒரு ரட்சிப்பையும் நித்திய மீட்பையும் உண்டாக்கி முடித்தார். இது கொலோசேயர் 1:20-21 என்ன சொல்லுதுன்னா, சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி முடித்தார். அந்நியராகவும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே தேவனுக்கு சத்ருக்களாகவும் சத்ருக்களாயிருந்த பாவ மனுக்குலத்தை பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களை நிறுத்தும்படியாக பரலோக தேவனின் நியாய தீர்ப்பு முன்பாக நிறுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே தேவனுக்கு மனிதனுக்கு ஒரு ஒப்புரவாக்கி முடித்தார். இத்தனை காரியங்களை அவர் தன்னுடைய சிலுவை மரணத்திலே முடித்தார். இதையெல்லாம் நமக்கு வருஷ வருஷம் நம்ம பார்க்கிறோம், வருஷ வருஷம் தியானிக்கிறோம். இப்போ அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். முந்தி நம்மில் அன்பு கூர்ந்ததுனால அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய மீட்பையும் இலவசமாய் சம்பாதித்து தந்திருக்கிறார். அதுவும் தெரியும். இவ்வளவு நடந்து முடிந்திருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், நம்முடைய பங்கு என்ன, நாமும் நம்முடைய பங்கை செய்து முடிக்க வேண்டும் அல்லவா. இவ்வளவு பெரிதான வேதம் சொல்லுகிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் பரிதவிக்கப்பட்டவர்களாயிருப்போம் என்று. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் தேவன் வந்து நித்திய நம்ம நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? அது ஒரு பெரிய கேள்வி. நம்மளை எல்லாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வாலிபனிடம் அவர் என்ன சொன்னார்? கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அந்த கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்னன்னு சொன்னாரு? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பிறரிடத்திலும் உன்னில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக. இந்த வசனங்களை எல்லாம் இந்த கற்பனைகளை நீ கைக்கொள்ளு என்று சொன்னார். நாம் அந்த கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும், இருக்கிறோமா என்று நம்மளை பார்த்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதே, அதை எப்படி செய்வது? அதை நாம் அதையும் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. 1 யோவான் 5:2-3 என்ன சொல்லியிருக்கிறதுனா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம். அவருடைய கைக்கு அதே அடுத்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவருடைய பிள்ளைகள்னா யாரு? நமக்கு பிறன், மற்றவர்கள். அவருடைய கற்பனைகளை நம்ம ஒழுங்காக கை கொள்ளும் போது கட்டாயம் நம்ம பிறரிடத்தில் என்ன செய்வோம்? அன்பு கூறுவோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:40 என்ன சொன்னார்னா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், சிறியரில் ஒருவருக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று சொன்னார். அவர் அதுல ஒரு பெரிய ஓமையே சொல்வாரு. அதுல வந்து வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும்னு சொல்லுவாரு, ஆகாரம் பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லுவாரு, வியாதி ஆயிருக்கிறவங்கள விசாரிக்க போகணும்னு சொல்லுவாரு, ஜெய் காவலில் இருக்கிறவங்கள போய் பார்க்க போகணும்னு சொல்லுவாரு. இதையெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதனால நம்மளும் நமக்கு தெரிஞ்ச நம்மளால எந்த காரியங்களை செய்யணும். நீடி பீப்புள் உலகத்துல எப்பவுமே தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம பார்க்கறோம், நமக்கு தெரிஞ்சு தேவையுள்ள ஜனங்கள் உலகத்துல எத்தனையோ பேர் உண்டு. அவங்களுக்கு நம்ம உதவி செய்வதன் மூலமாக நற்கிரியைகள்ல வளர்ந்து பெறுகலாம். நமக்கு இருக்கிறத ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. நான் சில மதங்கள்ல ஒரு தடவை ஒரு ஒரு லைஃப்ல விட்டதை அடுத்த லைஃப்ல பாத்துக்கலாம்னு சில மதங்கள்ல போதிக்கிறாங்க. ஆனா நம்முடைய மதத்துல அப்படி இல்லை. நம்முடைய தேவன் நம்ம அப்படி சொல்லல. அதனால நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுதே, நம்முடைய ஒரே வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கர்த்தர் என்ன கற்பனைகள்ல எப்படி எப்படி செய்ய சொல்லியிருக்கிறார்களோ அதபடி செய்து நற்கிரியைகள்ல வளர்ந்து பெறுவது நம்முடைய கடமை. அவர் நமக்காக எவ்வளவு காரியங்களை செய்து முடித்தார், நாமும் அவருக்காக செய்ய கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ரட்சகர் வந்து கடைசியாக பரலோகத்துக்கு ஏறும்னால ஒரு கடைசி வேண்டுகோள் ஒண்ணு விட்டார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப மிகவும் வேண்டப்பட்டவர்கள், மிகவும் பிரியமானவர்கள், ஒருவேளை நம்முடைய பெற்றோர் கடைசி டெத் பெட்ல இருக்கும் பொழுது ஒரு ஏதாவது ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்கன்னா அதை நம்ம நிறைவேற்றுவதற்கு மிகவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று நினைப்போம். அதே மாதிரி இப்பொழுதும் இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை முடித்துவிட்டு உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு செல்லும்னால என்ன சொன்னாரு? நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கியுங்கள் சொன்னாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து நம்மளால முடிந்த அளவு ஆத்ம ஆதாய பணியில ஈடுபடணும். நான் வந்து என்னுடைய ஒருவேளை நம்ம நினைப்போம், சரி ரிட்டையர் ஆன பிறகு அதெல்லாம் செய்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். நானும் அதே மாதிரிதான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கிரிப்சர் லெசன்ஸ் அண்ட் சண்டே கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுல வந்து ஓரளவு வசனங்களை சொல்லிக் கொடுப்பேன். சங்கீதம் 15 வந்து கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான் அப்படின்னு ஒரு உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானேன்னு ஒரு 2 வசனம். அப்புறம் மீதி நிறைய 6 வசனங்கள் இருக்கு அதுல. அதுல வந்து ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல எப்படி எப்படி நடந்தா நம்ம பரலோகத்துக்கு போகலான்ற மாதிரி ஒரு இது இருக்கும். கர்த்தருடைய கூடாரம், கர்த்தருடைய பர்வதம், இதெல்லாம் பரலோகத்தை குறிக்குது. அங்க போகணும் பிள்ளைகளே, நீங்க அங்க போகணும்னா இதெல்லாம் கட்டாயமாக நிறைவேற்றுங்க, இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு சில பிரசங்கங்கள் சொல்லி இருக்கிறேன். வாலிப பிள்ளைகளாக இருந்ததுனால வாலிப பிள்ளைகளே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சிருஷ்டிகரை நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா வெளியே போய் நான் எந்த விதமான ஆத்தம ஆதாய பணியிலும் அதிகமாக ஈடுபடவில்லை. ஆனா ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாலே நான் கொஞ்சம் ரொம்ப சிக் ஆயிட்டதுனால ஒரு 6 மாசம் முன்னோட்டியே நான் வந்து ரிட்டையர் ஆக வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால ரொம்ப ஒன்றும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதுவும் இல்லை. அதனால நான் வந்து அதுக்கப்புறமும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இப்பொழுது வாழ்க்கையில ஒரு ஓரத்துல விளிம்புல வந்து நிற்கும் போது கர்த்தர் நமக்காக எவ்வளவோ செய்தோம், நம்ம வந்து அவருக்காக எதுவுமே செய்யலையன்ற ஒரு குற்ற உணர்வு வந்து என்னை எப்பொழுதும் பாதிக்கிறது. அதனால அந்த ஒரு அனுபவம் என்பது வழுக்கு விழுந்த பின்பு கிடைத்த சீப்பு என்று சொல்லுவாங்க. அத மாதிரி ஒரு சீப்பு தான் எனக்கு கிடைச்சது. ஆனா அப்படி அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. நீங்களும் உங்களுக்கு நீங்க எல்லாருமே உங்களுக்கு நல்ல இளமையும் நல்ல ஆரோக்கியமும் இருக்கும்போதே கர்த்தருக்காக உங்களுக்கு எந்த எந்த விதத்துல ஆதாயம் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியுமோ அதை எப்படி எப்படி செய்யணுமோ அதை செய்யுங்க. பிரசன் மினிஸ்ட்ரி செய்யலாம், ஹோம்லெஸ் பீப்புளை போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்து அவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தி சொல்லி ட்ராக் கொடுத்துட்டு வரலாம். உங்களுடைய ஓய்வு நேரங்கள்ல ஏதாவது செய்து கர்த்தருக்காக பயன்படுத்திக்கலாம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, நீங்க எங்களுக்காக சில வேளை சிந்தி ரத்தம் சிந்தி மறித்து எங்களுக்காக இலவசமாக நித்திய மீட்பையும் ரட்சிப்பையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் சம்பாதித்து தந்திருக்கீங்க. அதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய சிலுவைப்பாடுகளை வருடந்தோறும் தியானிக்கிற நாங்கள் இந்த உலகத்தின் மீதில் பற்று வைக்காமல் நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து உண்மையே எங்களுடைய நம்பிக்கையாக கொண்டு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்மை பற்றி அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து உமக்குள் பிழைத்து உமக்காக உழைக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலனை தாங்க. நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியானதாக இருக்கவும் உமக்கு பிரியமாக நடக்கவும் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளவும் நீதாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமதந்தையே. ஆமென்.